Yeah.
Durga Sapta Shloki Adala Amba Shivan Vande உலகத்துக்கெல்லாம் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கறதும் கலியுகத்தில் முக்கியமாக எங்கே தர்மமானது ரொம்ப குறைஞ்சுண்டு ஒரு பாதத்தில் மட்டும் நடந்துட்டுருக்கோ அப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் நினைத்ததான காரியம் சித்திக்கிறதுக்கு உபாயம் ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு அம்பாளை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல தொடங்கினார். இந்த ஸ்தோத்திரமானது எப்படி வந்தது? நாராயண ரிஷிகி, பகவான் நாராயணன் தபஸ் பண்ணி அதனால் இவர் அந்த ஸ்லோகங்களை கண்டுபிடிச்சார். அதனால்தான் இவருக்கு ரிஷி இருபது. இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, இதுக்கு அனுஷ்டப் சந்தஸ்ஸாக இருக்கு. அனுஷ்டப் சந்தஸ்ன்னு ஒரு லைனுக்கு எட்டு எழுத்து மெனக்கி நாலு லைன் இருக்கிற ஸ்லோகங்கள். இது வரைக்கும் சந்தஸ் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவதா ஸ்ரீ மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வதியோ தேவதாஹா. இந்த சப்தஸ்லோகியில் பிரதிபாதனம் பண்ணப்பட்டதான ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களுக்கு யார் தேவதை அப்படின்னு. இந்த தேவதைன்னா ஒருவர் தான் தேவதைன்னு சாதாரணமாக சொல்கிறது வழக்கம். இங்கே மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன காரணம்? தேவதைன்னு நம்ம சொன்னால் ஏதோ தேவலோகத்தில் இருக்கிறப்பா தேவதைகள், அவள் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் எனக்கூடியதான எண்ணம் தான் சாதாரணமாக எல்லோருக்கும் இருக்கு. ஆனால் அந்த தேவதைங்கிறது என்ன கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவதைகளுக்கெல்லாம் முக்கியமான ஸ்வரூபம் ஒன்று, உங்களுடைய ஆத்மஸ்வரூபம். நம்ம எதை ஆத்மா ஆத்மான்னு சொல்லுன்றோமோ அதுதான் தேவதை. ஆனால் அந்த தேவதையே என்ன பண்ணுறது, உங்களுடைய பக்திக்கு தக்கவாறு பல வேஷங்களை எடுத்துட்டு உமக்கு முன்னால் வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது. ஸோ இருக்கிறது ஒரே ஒன்று தான், ஏகமேவ அத்விதீயம், ஒரே ஸ்வரூபந்தான். ஆனால் பக்தால் எப்படி எப்படி வழிபடுகிறார்களோ அந்தந்த உருவத்தை தான் எடுத்துக்கிறது. ஸோ இப்போ தேவதைகளுடைய உருவங்கள் எப்படி வந்தது, பக்தாளுடைய பக்திக்கு தக்கவாறு ஏற்பட்டு அந்த உருவங்கள் வந்து எல்லாமே கடைசியில் அந்த சைத்தன்ய வடிவமாகத்தான் இருக்கு. ஜலமானது எப்படி ஏரியிலிருந்து காவா வழியாக வந்து அந்த வயல் எந்த உருவத்தோடு இருக்கோ அந்த உருவத்தை அடையிற மாதிரி அந்த சைத்தன்யம் எனக்கூடியதான ஸ்வரூபம் பக்தி எனக்கூடியதான வழியாக வந்து பக்தனாக இருக்கிறவன் மனசில் எப்படிப்பட்டதான உருவம் வேணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்டதான உருவம் வருது. கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். கிருஷ்ணனை பல பேர் பலவிதமாக உபேசித்த, கிரிதாரியாக சில பேர் உபாசித்தார். அதே மாதிரி ராதையோடு கூட இருக்கிறா போல் சில பேர் உபாசித்தார். வேணுகான லோலனாக இருக்கும்படி உபாசித்தார். யார் யார் எப்படி உபாசனம் பண்ணினாலோ அதுக்கு தக்கவாறு அந்தந்த உருவமானது அவர் எடுத்துட்டு எல்லாரையும் காப்பாற்றுறார். துருவஸ்வாமிக்கு வேற வரும், சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணாஷ்டோட்சணேதரம் அப்படின்னலாம் அந்த உருவங்கள் துருவஸ்வாமி எப்படி நினைச்சாரோ அப்படி உருவம் கொடுக்கப்பட்டது. அதே விதமாக இந்த சப்தஸ்லோகி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கிரந்தத்துக்கு மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வத்தியோ தேவதாக இப்படின்னு சொல்லிருக்கு. இந்த காளின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தேல, மகாகாளி பத்ரகாளி அப்படின். இந்த காளின்னா என்னதுங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். எல்லோருக்கும் காளி மாதான்னா ஒரு பயம் வேறு, சாதாரணமாக இல்லாமல் காளின்னு சொன்னால் இந்த கத்தியை கையில் வச்சுக்கிறதும் நாக்கை தொங்க போட்டு இருக்கிறதும் கண்களை ஒரு மாதிரி பார்க்கறதும் இவைகள்னா பார்த்தா நம்ம காளின்னு சொன்னால் ஏதோ பயங்கரமான ஒரு தெய்வமாக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உருவமானது பயங்கரமாக இருக்குன்னு நீங்கள் நினைத்த மாதிரி அதனுடைய செயலும் பயங்கரமாக இருக்கு. நாம் இதை கோட்டை விட்டுட்டே இருக்கோம். என்னது ஒன்று, இந்த காளிங்கிற ஸ்வரூபத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் காலம். அப்படி காலத்தை குறிக்கிறது காளி பார்க்கணும். காளின்னு சொன்னால் கா, இந்த காலமானது மனுஷனுக்கு அவன் அறியாமலேயே செலவாயிட்டே இருக்கு. மற்ற பதார்த்தங்கள்லாம் அறிந்து நம்ம அதை செலவு பண்ணுகிறோம். காசாக இருக்கட்டும், காசானது எங்கேயாவது கடைக்கில் போனேன்னா எவ்வளோ சொல்கிறானோ அதுக்கு பாதி வேலை கேட்குறேன். அது கேட்டு அப்புறம்தான் அது என்ன ஏதுன்னு நினச்சிண்டு அதில் பேரம் பேசி அப்புறம் தான் போகிறாள். அதனால் காசானது செலவாகும் பொழுது தாங்கள் அதை அறிந்து தான் செலவு பண்ணுற. ஆனால் எல்லா மனுஷாளுக்கும் அறியாமலேயே செலவாகக்கூடியதான பொருளும் அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப அவசியம் வேண்டி இருக்கிற பொருளும் அது என்னதுன்னா காலம். நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த காலத்தை பற்றி நினைக்கவே இல்லை. விளையாட்டு தான் முக்கியம் அப்போ. அதனால் அப்போ காலத்தினுடைய ஒரு அருமை நமக்கு தெரியலை. விவாகமானப்புறம் யவ்வனமாக இருக்கிற காலத்தில் மற்ற லௌகிகமான பதார்த்தங்கள் நம்மளுடைய மனசில் இருந்தது. அப்பொழுதும் இந்த காலத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியலை. ஒரு 60 வயசானப்புறம் இப்போ தான் அடாடா 60 சாயிடுத்துங்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நமக்காக பண்ண, குடும்பத்துக்காகவும் அவைகளுக்கும் உழைச்சது போகிறோம். நாம் நமக்காக சமயத்தை உபாசம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அப்புறம் தான் வருது. எப்போ அந்த ஸ்வரூபம் வருதோ அப்போ ஆல்ரெடி டூ லேட். 60 வயசுக்கு மேலே மனுஷனுக்கு புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பித்தது. கண்ணு நன்னாக பார்க்க தெரியல, சில சமயத்தில் காது கேட்கறது, சில சமயத்தில் காது கேட்கலை. கோயிலுக்கெல்லாம் போய் பிரதட்சிணம் பண்ணுவோம்னு சொன்னோன்னா கால் வலிக்கிறது, உட்கார்ந்தா எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்க. இப்போ என்னாச்சு, நாம் எது பண்ணணும்னு நினச்சோமோ அவைகள் எதுவும் பண்ண முடியலை. இந்த ஒரு ஸ்வரூபம் நம்ம என்ன பண்ணோம், அப்போவே சின்ன வயசுலேயே அறிந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேண்டியதாக நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் எனக்கூடியதான ஸ்வரூபமாக நம்மளை காப்பாற்றுறது இந்த காளிங்கிற ஒரு ஸ்வரூபம். ஆகிய காலம்னு சொல்கிறோமே, இந்த காலம்தான் அதிபதியாக காளின்னு தெரியாது. இது ஒன்று. அதுக்கப்புறம் மகாலட்சுமி. மகாலட்சுமின்னா என்ன அர்த்தம், சாதாரணமாக லக்ஷ்மின்னு சொன்னாலே காசுன்னு நம்ம நினைக்கிறோம். காசு மட்டும் இல்லை, காசும் மகாலட்சுமி தான். அதோட 8 லட்சுமிகள், தைரிய லட்சுமி, தானிய லட்சுமி, சந்தான லட்சுமி, மகாலட்சுமி, கஜலட்சுமி, இப்படியெல்லாம் இருக்கு. இது என்ன முக்கியமாக மனுஷனுக்கு வேண்டியது என்ன, தைரியம் வேணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த செயல் எடுத்தாலும் நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு, அது எவ்வளோ பிரதிபந்தகங்கள் இடையோர்கள் வந்தாலும் நான் இதை நல்ல காரியமாக இருக்கு, நான் இதை பண்ணுவேன் எனக்கூடியதான எண்ணம் வரணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்தித்தவ். சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு உலகம் எப்படி என்ன ஆனாலும் நம்ம யார் எதை சொன்னாலும் அதில் சாஸ்திரத்தையே நம்பிண்டு அதை அந்த காரியத்தை விடாமல் பண்ணி கொண்டு இருக்கணும். இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அதனால்தான் உபனிஷத்தில் கஷ்டித் தீரா பிரத்யகாத்மான ஐட்சது ஆவருத்த சட்சுகு அமிர்தத்வமிச்சன். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு திசையில் போய் கொண்டிருந்த போதிலும் இந்த ஒருவன் எதிர்நீச்சல் போட்டு எது ரைட்டோ அந்த பக்கமே போயிட்டுரு. இப்போ நம்ம பார்ப்போம், இந்த கிளாஸுக்கு வரணும்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் எப்படி இருக்கா, 1000 பேரில் உத்தரவாக தான் இருக்கா. ரொம்ப பேர் ஒருவா டான்ஸுக்கு போகிறா, பாட்டுக்கு போகிறா, வேறு ஏதோ காரியக்கிரமங்கள்னா அதில் சந்தோஷமாக போகிறா. ஆனால் இங்கே வர்றதுக்கு கஷ்டப்படுறா. அது மாதிரி இந்த லோகத்தில் மனுஷியாளுக்கு நல்ல வழியில் போகிறதுக்கு, நல்ல வழின்னு வேதாந்தம் மட்டும்னு இல்லை, பாகவதாதி கிரந்தங்கள் மற்றது அம்பாளை பற்றி பகவானை பற்றி நம்ம கேட்கக்கூடியதான ஒரு திசையாக நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதுவே ரொம்ப வசதி. ஆச்சரியவத் கஸ்பஷதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யா. இதை கேட்கறதே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த மனசில் ஒரு விதமான ஒரு அபிப்பிராயம் இருந்தால் தான் இது கேட்க முடியும். அவளுக்கு இந்த தைரியத்தையும் இந்த வழியும் காட்டி கொடுக்கறதற்கு பார்த்தல அதான் மகாலட்சுமின்னு பேர். மனுஷாளுக்கு வாழ்க்கையில் வெறும் முயற்சி மட்டும் இருந்தால் போகாது, அந்த முயற்சி ஒரு டைரக்ஷனாக இருக்கணும். இங்கே போவேன், அங்கே போவேன், அதை போவேன், இது போவேன் நினச்சின்றதே கிடையாது. இப்படி நல்ல வழியாகவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் செய்தான ஒரு முயற்சியானது ரொம்ப வசதியாக இருக்கு. இவைகள் இருக்குமையானால், இந்த தைரியம் இருக்குமையானால், தானிய லட்சுமி சந்தான லட்சுமி இவைகள்லாம் தானாக வரும். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு மனுஷியனுடைய வாழ்க்கையில் வேண்டியதான பல பொருள்களை அவன் அடையும்படி பண்ணுறது பார்த்தல இதுக்கு மகாலட்சுமின்னு. ஸோ முதல்ல நான் சொன்னது மகாகாலிங்கிறது அவளுக்கு வேண்டியதான காலத்தினுடைய அருமை. இந்த காலம் எனக்கூடியது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணலையானால் அது முன்னால்தான் போகுமே தவிர பின்னால் வராது. போயிட்டே இருந்தால் அது போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். ஒவ்வொரு செகண்டும் நம்ம அது செலவு பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த காலம் மறுபடியும் வரப்போகிறதில்லை. ஏன்னா நமக்கு 100 வயசுன்னு சொல்லியிருக்கார். இந்த 100 வயசுன்னு அதில் ஆன காலம் ஆயிடுதான். ஸோ ஒவ்வொரு செகண்டும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்க அது நம்ம தெரிஞ்சுக்காமலேயே அதனுடைய விவகாரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். இதை சொல்கிறது எவ்வளோ நஷ்டம் தெரியணுது. மறுபடியும் திரும்பி வராதே, காசு போச்சுன்னா மறுபடியும் சம்பாதித்து கொள்ளலாம், மற்ற பதார்த்தங்கள் போச்சுன்னாலும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் காலம் போச்சுன்னா போன காலம் போனத்தான் திரும்பி வர. இதுதான் காலத்தினுடைய கௌரவம். அதற்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடியது மகாலட்சுமின்னு சொன்னேன். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மனிதனுக்கு அப்பப்பொழுது அவன் எதை நாடுகிறா கேட்கிறானோ அதையெல்லாம் முடியறதுக்கு அதனால் ஒரு சந்தோஷம் வரக்கூடியதான நிலைக்கு மகாலட்சுமின்னு சொல்லி. இந்த ரெண்டும் இருந்தால் போகாது, மகா சரஸ்வதியும் இருக்கணும். சரஸ்வதினா அறிவுன்னு அர்த்தம். சரஸ்வதி அனுகிரகம் எப்படி அறிவு, எந்த விஷயமாதும் இது சரியாக இருக்கு அப்படின்னு அறிவு இருந்தால் மனசுக்கு நிம்மதி வரும். சரியான வழியில் நம்ம போகலே ஆனால் எப்படியோ சம்பாதிச்சுட்டு வரோன்னு சொன்னிலையானால் மனசுக்கு கவலைத்தான். மகாலட்சுமி தாயாருக்கு சஞ்சலான்னு பேர். ஏன் சஞ்சலான்னு பேர் அப்படின்னா அதுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருந்தேன்னா அங்கே இருப்பா, இல்லைன்னா எப்படி வந்தாலும் அப்படி போயிடுவார். நமக்கு என்னதுன்னு தெரியாது, காசு இப்படி வர்றது இப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம், இந்த காசு மட்டும் இருந்தால் போகாது, அந்த மனசில் உறுதியும் வேணும், தைரியமும் வேணும், நல்ல வழியாக இருக்கணும். அந்த நல்ல வழியாக இருக்கக்கூடியதான அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுறது, உங்களுக்கு தப்பு வழிக்கு போகாமல் பண்ணுறோம். இதுதான் சிரேஷ்டம், இதுதான் ஒரே வழி. இந்த வழியில் இருந்தால்தான் நாம் முன்னேறலாம் அப்படிங்கிற விவகாரங்கள் என்னைக்கு நாம் அறிந்தோமோ அப்பொழுது மகாலட்சுமியாக இருக்கட்டும் மகாகாலியாக இருக்கட்டும் நமக்கு எப்பொழுதும் சகாயத்திலேயே இருந்துட்டுருப்பா. ஆகையால் தான் என்ன சொல்லிருக்க, மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வத்தியா தேவதா. அதற்கு பிறகு இந்த துர்கா சப்த ஸ்லோகி இருக்கே, இதை நாம் அனுசந்தானம் பண்ணிட்டிருந்தோமையானால், அதை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தோமையானால் நமக்கு என்ன லாபம்? மனுஷன் எந்த காரியத்தை பண்ணினாலும் அவன் என்ன பண்ணுறான், ஏதாவது லாபம் உண்டான்னு பார்க்குறான். பிரயோஜனம் அனுதிச்ச அந்த பிரயோஜனம் இல்லாத போனால் நம் அந்தோபி பிரவர்த்ததே, ரொம்ப உபயோகம் இல்லாதவன் கூட இதனால் பிரயோஜனம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இதை பண்ண தொடங்குறான். ஆகையால் பிரயோஜனம் இல்லைன்னா அதில் ஒன்றும் பார்க்கறதில்ல. அப்படி அந்த பிரயோஜனம் ஏதாவது இருக்கோ அப்படின்னா உத்தமமான ஒரு பிரயோஜனம் இருக்குது. எது, துர்கா பிரீத்தியர்த்தம் சப்தஸ்தி துர்கா பாட்டே வினி சப்த ஸ்லோகி துர்கா பாட்டே வினி யோக. அம்பாளுடைய பிரீத்தி ஏற்படும். அம்பாளுக்கு பிரீத்தி வந்ததுன்னு சொன்னால் மனுஷனுக்கு எல்லா விதமானதும் வந்தாச்சுன்னு அது. இவனுடைய வாழ்க்கையில் இவன் ஏதோ செஞ்சுட்டுருக்கான் கர்மா, இந்த கர்மாவனுடைய பலமானது நமக்கு வரும்பொழுது சிலதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், சிலதை கஷ்டப்படுறோம். எப்போ எது வேணுமோ அப்போ அது நமக்கு வேணும். சின்ன வயசில் நமக்கு விளையாடுறதுக்கு வேண்டியதான திறமை வேணும், விளையாடணும்னு நினச்சோம். அதே போலயே நடு வயசில் இருக்கும் பொழுது நாம் லௌகிக்கமாக பணத்தை சம்பாதிக்கணும், உலகத்தில் இருக்க போகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அந்தந்த சந்தர்ப்பத்தில் அது வரதா அப்படின்னு கேட்டேன். சிலது வரலாம், சிலது டிலே ஆகலாம். ஏன், அதுக்கு ஒரு தேசம், காலம், நிமித்தம் இவைகள்லாம் உண்டு. சாதாரணமாக நீங்கள் விதையை போட்டு உள்ள தொடங்கினேலையானால் அன்னைக்கே பலம் வராது, ஒரு சம்பத்சனமான பிறகுத்தான் வருது. காலேன பரிபச்சந்தே கிருஷி கர்ப்பாதயோ யதா. அதே போலயே கர்ப்பமே இன்னைக்கே வேணும்னு எப்படி வரும், அதுக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 9 மாதம் பூர்த்தியான பிறகுத்தான் வரும். அதுக்கு ஒரு காலமானது இருக்கு. அதே விதமாக சிலது என்ன ஆகும், அடுத்த ஜென்மாவில் தான் வரும். இந்த ஜென்மாவில் பண்ணியிருந்தால் அடுத்த ஜென்மாவில் வரும். இப்படி நம்ம நினச்ச சமயத்தில் நமக்கு வரணும், நம்ம துன்பங்கள்லாம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பகவத் அனுகிரகம் வேணும். அதே போல் இந்த துர்கா சப்த ஸ்லோகி அனுஷ்டானம் பண்ணலையானால் அம்பாளுடைய பிரீத்தி ஏற்படும். பகவான் பிரீத்தியை நான் ஆயினானேயானால், சந்தோஷமாக ஆனானேயானால், உமக்கு என்னென்ன வரணுமோ அது அந்தந்த சமயத்திலேயே கிடைக்கும். இது ஒரு பெரிய விவாதம். அதுக்காக தான் இது பண்ணுறது. அம்பாளை சொல்லணும், பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வசியா பயாபகா அப்படின்னு பக்தின்னு ஒன்று இருக்குமேயானால் அம்பாள் எதையும் கொடுக்குறா. ஆகையால் பக்தியோடு இதை படிக்கணும். இப்படி இதுக்கு வேண்டியதான இன்ட்ரோடக்ஷனாக எடுத்து அதுக்கப்புறம் 7 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகம், ஓம் ஞானி நாம் அபிச்சேதாம் ஸ்ரீ தேவி பகவதி சா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி ஞானி நாம் அபிச்சேதாம் ஸ்ரீ. சாதாரணமாக நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், ஞானம்னு ஒன்று வந்தால் எல்லாமும் போயிடுது, அஜ்ஞானம் எல்லாம் போச்சு. அஜ்ஞானம் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எனக்கு என்ன என்ன வரும், மோட்சம் வரத்தான் வரப்போகிறது. இது சாதாரணமான ஒரு ஸ்வரூபம், ஒரு நம்பிக்கை. அதுதான் சாஸ்திரமும் சொல்கிறது. ஆனால் இந்த ஞானம்ங்கிறது நீங்கள் நினைக்கக்கூடியதான அபரோட்ச ஞானம் மட்டுமல்ல. இப்போ நம்மெல்லாம் இருக்கோம், நமக்கும் வேதாந்தம் என்ன சொல்கிறது எனக்கூடியதான ஒரு ஞானம் இருக்கு. இது இப்படித்தான வெகு நாட்கள் கேட்ட பிறகு கேட்டு கேட்டு அதில் ஒரு நிச்சயம் வந்திருக்கு. சாஸ்திரம் இதுதான் இப்படித்தான் சொல்கிறது அப்படின்னு பெரியோர்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம அந்த ஸ்வரூபத்தை அறிந்தோம். இந்த ஸ்வரூபத்தை அறியறதற்கு பதில இதுக்கு பரோட்ச ஞானம்ன்றது. ஸ்வரூபம் என்னது, பலவிதமாக உலகம் காணப்பட்ட போதிலும் இவ்வுலகத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியதான தத்துவம் ஒன்று தான், அத்விதீயமான தத்துவம் தான் அப்படின்னு அறிவதற்கே இது பரோட்ச ஞானம். அதை அறிந்ததை நாம் அனுபவிக்கிறோம் பார்த்தல, அது அபரோட்ச ஞானம். இந்த அபரோட்ச ஞானம் வந்தால் தான் அஞ்ஞானம் அடியோடு அழிஞ்சது. அபரோட்ச ஞானம் எப்போ வரும் அது தானாகத்தான் சொல்லணும், எப்போ வரும் சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஞானத்தை அடைஞ்ச பிறகு உங்கள் மனசு சுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் சுத்தமான ஒரு மனசாக இருந்தால் டக்குன்னு வரும். இப்போ வத்தி பெட்டி இருக்குது, வத்தி பெட்டி பக்கத்தில் சொரசரான ஒரு பகுதி இருக்குது, அதில் தேய்ச்சலையானால் நெருப்பு குச்சியே சீக்கிரமாக வருது. ஆனால் அங்கே இருக்கக்கூடியதான அந்த தன்மையானதுக்கு போயிடுது, இல்லை ஜலத்தில் விழுந்ததுன்னு வச்சுங்களேன், அதில் அடையிறதுக்கு ஒரு 10 தரமாவது தேய்க்க வேண்டியது. ஒவ்வொருத்தரும் தேய்ச்சுட்டே இருந்தால் கடைசியில் நடந்து தேய்க்க தேய்க்க அதில் இருக்கக்கூடியதான அந்த சொரசொரப்பும் போயிட்டே தான் இருக்கு. ஆனால் அது புதுசாக இருந்தது, சுத்தமாக இருந்தது, அழகாக இருந்தது அப்படின்னா ஒரே தரம் தேய்ச்சதுமே டக்குன்னு கேளு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஞானம், பரோட்ச ஞானம் இருந்த போதிலும் அனுபவாவசானமாக இல்லை என்று சொன்னோமையானால் அந்த அனுபவம் வராததுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. சாஸ்திரம் சரியாக சொல்லலைன்னோ அல்லது அந்த குருவானவர் ஒழுங்காக சொல்லலைன்னோ நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலைன்றோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் ஊறி கவனிச்சிருக்கள். அது என்னென்ன இருக்கோ அவைகள்லாம் நான் மனசில் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவ்வளவு இருந்த போதிலும் அனுபவம் வரலைங்கன்னா அது என்ன அர்த்தம்? அந்த அனுபவம் எதனால் வருமோ அந்த ஒரு கருவியானது நன்றாக இல்லை. அனுபவம் எந்த கருவியில் வருது? மனசுனால் வருது. அந்த மனசில் சுத்தத்துவம் இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். மனசு சுத்தமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனசில் மாலின்யம் இருக்கப்படாது, அழுக்கு இருக்கப்படாது. மனசுக்கு என்ன சார் அழுக்கு அப்படின்னு ஆசைகள், கோபங்கள், வெறுப்புகள், வயத்தறிச்சல். வயத்தறிச்சல்னா வயத்தில் இல்லை, மனசில் தான் இருக்கு, அது பார்க்கணும். இவைகள்லாம் யாரு கொடுத்தா? யாரும் புதுசாக உங்களுக்கு கொடுக்கலை. பல்லாயிரம் ஜென்மாக்களாக இதை சேர்த்து வச்சுங்க. பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஜானவான் மாம் பிரபத்தியதே. எத்தனையோ ஜென்மாக்களாக இதை நம்ம சேர்த்து சேர்த்து வச்சுட்டுருந்தோம். அது எங்கே பத்திரமாக வச்சுருக்கோம்? மனசில் பத்திரமாக வச்சுருக்கோம். அந்த மனசில் ஏதோ கைட்டி போடுறா போல் வைக்கல, அது மனசில் நல்லா பிடிச்சுட்டு இருக்க. எப்படி பரணையில் இருக்கக்கூடியதான பாத்திரம் ஒரு வருஷம் அதில் அழுக்கோட சேர்ந்து சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடுதோ அது மாதிரி நம்ம மனசும் ஆகிடுது. அதை என்ன பண்ணணும்? அதை கொண்டு வந்து வெளியில் எடுத்து ஒரு ஏழு தான் தேய்ச்சாத்தான் நன்னா அது பளபளான சௌக்கியமாக பிரகாசிக்கும். அதே மாதிரி நம்ம மனசும் பல முறை கேட்கணும். அதுக்கு வேண்டியதான சுத்தமாகறதுக்கு வேண்டியதான ஒரு முயற்சி நம்ம எடுத்துக்கணும். ததேதம் அப்படிப்பட்டதான இந்த ஆத்மாவை வேதானுபவச்சனேன விவிதிஷந்து யஜ்ஞேன தானேன தபசான ஆசகேன. வேதானுபவச்சனேன வேதங்களை திருப்பி திருப்பி சொல்றதுனாலும் யஜ்ஞத்தினாலும் யாகத்தினாலையும் தானத்தினாலையும் விரதாதிகள்னாலையும் அதை சுத்தப்படுத்தணும். பாத்திரத்தை தேய்க்கும் பொழுது வெறுமனை தேய்க்கிறது வேற, அதுக்கப்புறம் இந்த விம்மு அதை இது அதை வச்சு தேய்க்கிறது வேற, அதுவும் இல்லாத போனால் செங்கலை பொடி பண்ணி அதனாலேயும் தேய்ச்சிக்கிறது. எத்தனை தரம் தேய்ச்சா அது சுத்தமாக வரும்னு சொல்ல முடியாதுன்றைய அழுக்குக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதே போல் மனிதனுடைய முயற்சிக்கு தக்கவாறு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னா நம்ம முயற்சியானது இருக்கணும், அதுக்கு தகுந்ததான ஒரு பதார்த்தமும் இருக்கணும். அவைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தை படிக்கிறது, யஜ்யாகங்களை செய்கிறது, விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறது, தானம் கொடுக்கறது. இப்படி அதில் ஒன்று என்ன, வேதாந்தத்தை கேட்கறது. கேட்க கேட்க மனசு சுத்தமாகும். எப்பொழுது மனசு சுத்தமாகுமோ அப்பொழுது அந்த நெருப்பு குச்சியை ஒரு தரம் இருந்தாலே அது எப்படி நன்றாக பத்திக்கிறதோ அதே விதமாக நம்ம மனசுலையும் இதையெல்லாம் நன்றாக வரும் அப்படின்னு சாற்று. தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞான தீபேனா அப்படிங்கிறார் பகவத். இந்த மனசு சுத்தமாக இருக்கமேயானால் அப்பொழுது அவளை அனுகம்பா, அவள் என்ன இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா, நானும் அவளுக்கு ஏதாவது ஒரு சகாயம் பண்ணணும் அப்படி என்று கருதி நான் என்ன பண்ணுறேன், அவளுடைய மனசில் இருக்கக்கூடியதான அஜானத்தை எடுத்து நாசம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறேன், ஞானதீபேன பாஸ்வதா ஒழிக்கக்கூடியதான ஞானதீபத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அதே விதமாக நம்ம என்ன பண்ணணும், அஜானத்துக்காக அந்த அஜானத்தை போக்கணும். அஜானத்தை போக்கணும்னா அபரோக்ஷ ஞானம் வரணும். அபரோக்ஷ ஞானம் வரணுமே ஆனால் அதற்காக வேதாந்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கணும், நல்ல காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அப்படி இருக்கியா. இப்போ என்ன பண்ணுறது, சாதாரணமாக வாழ்க்கையில் நம்ம இருந்து கொண்டு வேதாந்தத்தை நாடணும்னு சொன்னாலே 1000 பிரதிபந்தகம். ஒவ்வொரு நாளும் வரதே பிரதிபந்தகம். அப்படி இருந்த போதிலும் வேதாந்தத்தை விடாமல் நம்ம கேட்கணும். நிச்சயமாக அதனால்தான் நமக்கு ஒரு சௌக்கியமானது ஏற்படணும், ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வருது பார்த்தேல, இது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கேட்டு கேட்டு இவ்வளோதான் வேதாந்தம் சொல்கிறது, இதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடியதான உண்மை என்று அறிந்தீர்களே, அதுக்கு என்ன பேர்? பரோட்ச ஞானம்னு பேர். முதல்ல முயற்சி, முயற்சியாக இருந்த பிறகு அதுக்காக முயற்சி பண்ணி பண்ணி கடைசியில் நமக்கு என்ன வந்திருக்கு? பரோட்ச ஞானம் வந்திருக்கு. பரோட்ச ஞானமாக அடுத்தது அபரோட்சமாக ஆகணும். இந்த அபரோட்சமாகறதுக்கு முன்னால் நமக்கு என்னென்ன மற்றும் மேலே பலவிதமான இடையூறுகள் வரும். என்ன இடையூறுகள் வருது? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அவளுடைய கர்மாவை அனுசரித்து இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை எப்படி போக்குறது? வேதாந்த சிரவணத்தினாலேயே தான் போக்கணும். பரோட்ச ஞானம் வந்திருக்கு, இன்னும் அபரோட்ச ஞானம் வரலை. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம பத்திரமா இருக்கணும். ஏன்னா இவனுடைய மனசு இரண்டு பக்கமும் இழுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் வேதாந்தத்தை கேட்கணும், ஜென்ம சார்த்தகம் ஆக்கிக்கொள்ளணும்னு ஒரு பக்கம் முயற்சி இருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் பாருங்க, இன்னொரு பக்கத்தில் அந்த மனசு என்ன பண்ணுறது? நான் இதை கேட்க மாட்டேங்க. ஏன்னா அந்த மனசுக்கு தெரியும், என்னைக்கு அபரோட்ச ஞானம் வருதோ அன்னைக்கு நாம க்ளோஸ். பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷியந்தே தாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே. இந்த ஹிருதய கிரந்தின்னு இருக்க பார்த்தெல்லாம் இந்த மனசு இது உடஞ்சி போகுது. மனசில் பிரதிபிம்பித்ததான ஜீவனுக்கு இது சைதன்யத்துக்கு ஜீவன் என்று பெயர். அந்த மனசானது எப்போ உண்டாச்சு? நீங்கள் பிறந்தப்போ உண்டாச்சுன்னு சொல்லாதீங்க, அனாதி காலமாக இருக்கு. மனசு புலன்கள் இவைகள்லாம் ஒவ்வொரு பிறவியிலையும் அவை தான். உங்களுக்கு முதல்ல எது கொடுத்தாரோ அது தான், வேற இல்லை. விவகாரம் என்ன? இதே மனசு, இதே புலன்கள், அவ்வளோதான். பிராணனை விடும் பொழுது பிராணனோட இவைகளையும் எடுத்துன்னு போற. தமுத் கிராமம் தம் பிராணோ நூத் கிராமத்தை பிராணமனுத் கிராமந்தம் சர்வே பிராணா அனுத் கிராமந்தி. இவன் மரணத்தை அடையும் பொழுது இவனுடன் முக்கிய பிராணம் கிளம்பி போகிறது. பிராணனை பிடிச்சுட்டு தான் இவன் போகிறான். நீங்கள் பிராணனை விட்டாச்சுன்னு சொல்கிறேள், பிராணனை சரீரம் விட்டாச்சு. ஜீவன் பிராணனோட தான் இருக்கான். பிராணனோட இருக்கான்னா இந்த சரீர சம்பந்தம் இல்லாமல் ஜீவன் இந்த கிளம்பி போகும் பொழுது பிராணனோட கிளம்பியிருக்கான். தமுத்கிராமந்தம் பிராணக அனுத்கிராமது. என்ன இதை நம்ம கொஞ்சம் யோஜனை பாடி பார்த்தோம்னா என்னடா இது விருத்தமாக தெரியுறது? பிராணனை விட்டான் தானே லோகத்தில் சொல்கிறா, பிராணனோட சேர்ந்து போகிறான்னு சொல்கிறேளே. என்ன சரீரத்தில் இருக்கிற தன்மையில் பிராணனை விட்டார். இப்போ என்ன சரீரமானது வேண்டாம்னு எண்ணிக்கை நினைச்சாரோ அப்பொழுது பிராணனை பிடிச்சுட்டு தான் வெளியில் போனார். ஜீவன் மட்டும் போனார், பிராணன் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறதோ அல்லது ஜீவன் இங்கே இருக்கிறான் பிராணம் போச்சுன்னு நினைக்கிறதோ நிஜமில்லை. பிராணனுக்கும் சரீரத்துக்கும் இருந்ததான சம்பந்தம் போச்சு, அவ்வளோதான். அந்த பிராணனோட மனசு, மனசோட புலன்கள் இவைகள்லாம் சேர்ந்து போகிறது. போய் எங்கே போகிறதுனர்? புண்ணியம் பண்ணியிருந்தாரையானால் அவர் சொர்க்கலோகத்துக்கு போயிருப்பார், பாபம் பண்ணினா நரகலோகத்துக்கு போயிருப்பார். ரெண்டும் கலந்து பண்ணினானேயானால் எது முதல்ல குறைச்சலாக இருக்கோ அதை முடிச்சு விட்டு அப்புறம் அதிகமான பதார்த்தத்தை அடைகிறார். எல்லா கர்மாவும் அடைஞ்சு ஆன பிறகு, முக்தி வந்த பிறகு மறுபடியும் என்ன சொன்னார்? சஞ்சித கர்மாவில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தா போகிற ஒரு ஜென்மம் எடுக்குது. ஞானம் வர பரியந்தம், அபரோட்ச ஞானம் வர பரியந்தம் இப்படி தான். பகுனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபா. பல பல பிறவிகள் ஆன பிறகுத்தான் அவன் என்ன நினைக்கிறான்? எல்லாம் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒன்றுத்தான், அதான் ஞானவான். அவர் என்ன அடைகிறான்? அப்படி பல ஜென்மாக்கள்ல பண்ணிதான புண்ணியத்தினால்தான் அபரோட்ச சாட்சா்காரம் வருது மனுஷியனுக்கு. ஞானமோ பரோட்ச ஞானமோ இருக்கு, அந்த பரோட்ச ஞானம் இருக்கக்கூடியதான வியக்திய வேதாந்தமானது ஒரு பக்கம் இழுக்கிறது, லௌகிகமான விவகாரங்கள் இன்னொரு பக்கம் இழுக்கிறது. அப்ப என்னடா ஆச்சுன்னா ரெண்டு பக்கத்திலயும் அவன் கஷ்டப்படுறான். விடாம வேதாந்தத்தை நான் கேட்கணும் எனக்கூடியதான ஆசை இருக்கு, அதே சந்தர்ப்பத்தில் கேட்க விடாம மனசில் இருக்கக்கூடியதான பாபங்கள் இழுக்கிறது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து இழுத்து கடைசியில் என்னடா ரொம்ப கஷ்டப்படுறான். சம்சாரமே சரணம்னு நினைச்சுட்டு இருக்காளே அவன் ஆனந்தமாகத்தான் இருக்கான். உலகத்தில் ரொம்ப பேர் எப்படி இருந்துட்டு இருக்கா, ஏதோ சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடிய பல பேர் இருக்கா, அவளுக்கு இந்த கவலையே இல்லை. பரோட்ச ஞானமாச்சு அபரோட்ச ஞானமாச்சு ஒரு கவலையும் கிடையாது அவளுக்கு. என்னடா இது இப்படித்தான் தீர்மானம் பண்ணிவிட்டான். உலகம்னா கஷ்டம் இருக்கும், கஷ்டம் அப்படி தான் வரும், அது அப்படியே தான் நம்ம இருக்கணும், நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்திலேயே சில பேர் இருக்கா. அவளுக்கு இதனுடைய விஷயமே தெரியலை. இந்த பசுபட்சியாதைகள்லாம் இருக்கு பாருங்க, அது என்ன நினைக்கிறது, ஏதோ பிறந்தது, கொஞ்ச நாள் அம்மாவோடு இருந்தது, அதுக்கப்புறம் அதை பற்றி இல்லை. கொஞ்சம் பெருசாகி தான் ஆகாரத்தை தான் சாப்பிட தொடங்கிட்டுன்னா அம்மாவையும் அதை கவனிக்கிறது இல்லை, அதுவும் அம்மாவை கவனிக்கிறது இல்லை. பசுமாடுகள்லாம் பாருங்க, அம்மாவிட்ட பால் சாப்பிட்ற பரியந்தம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தன் ஆகாரத்தை தானே தேடிக்கொள்ளக்கூடியதான ஒரு நிலை எப்போ வந்தாச்சோ அதுக்கப்புறம் அம்மாவோட அட்டாச்மெண்ட் கிடையாது, அப்பாவோட முதல்லதே அதுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்படித்தான் லோகத்திலையும் இருக்கா, தன் காலில் தான் நின்னானே ஆனால் அதுக்கு அம்மா அப்பாகிட்ட வர்றதே இல்லை. இதுதான் பாஷாத்திய தேசங்களில் இதுதான் நடக்கிறது. நம்மூரில் தான் கடைசி வரைக்கும் அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும், மாத்திர தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாம் நமக்கு தான் இருக்கு. ஆனால் இந்த தேசத்தில் தான் அட்டாச்மெண்ட் விடணும்னு சொல்கிற தேசம், எது அட்டாச்மெண்ட்டை விடணும்னு நினைக்கக்கூடியதான தேசத்தில் தான் அதிகமான ஒரு சம்பந்தமும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் எந்தெந்த அளவுக்கு வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ, இந்த சம்பந்தங்கள் வேண்டாம் நினைக்கிறளோ மறுபடியும் அந்த சம்பந்தம் வந்து சேர்றது. நம்ம பாட்டுக்கு வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டு அப்படியே இருப்போம்னு நினச்சிருந்தா அந்த கிளாஸ் சமயத்தில் தான் விவாகமோ இல்லை இந்த நிச்சயதார்த்தமோ ஏதோ ஒன்று வருது. போகாத போனாலும் கட்டம், போனாலும் கட்டம். அங்கே போயிட்டு மனசு இங்கே இருக்கு, அல்லது இங்கே வந்தவாளுக்கு மனசா வா என்ன நினச்சி பாலோ என்ன ஆச்சோ, பந்துக்கள்லாம் என்ன பண்ணுறா தெரியுமா, நம்மளை கட்டி போடுறா, நம்மளை சுவாதந்திரமா விடாம கட்டி போட்டுருக்கா, கட்டம் தானே இதெல்லாம். அப்ப என்னாச்சுன்னா இது நடக்கக்கூடியதான சரி. அதனால்தான் என்ன சொல்றார், ஞானினாம் அபிச்சே தாம் ஸ்ரீ தேவி பகவதே ஹிசா. ஞானிகளாக இருந்த போதிலும், இங்க ஞானினா பரோட்ச ஞானம் இருக்கிறவாள், அவளுடைய மனசை ஞானினாம் அபிச்சே தாம் ஸ்ரீ அவளுடைய மனசையும் தேவி பகவதி ஹிசா, அந்த தேவி அம்பாள் அவ்வளோதான் பகவதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறா, சா பலாதா கிருஷ்யா, பலமாக அவளுடைய மனசை இழுத்து என்னச்சு, மா பலாதா கிருஷ்ய மோகாய, இவளை மோகத்தை கொடுத்து மகாமாயா பிரயச்சதி, இந்த மகாமாயானது சம்சாரத்தில் தள்ளுகிறா. என்ன சுவாமி நீங்கள் எங்களுக்கு மோட்சம் வேணும்னு நினச்சா, மோட்சத்துக்காக முயற்சி பண்ணினா அம்பாள்னு சொல்கிறேள், அந்த அம்பாளானவள் நமக்கு ஊக்கம் கொடுத்து வேதாந்தத்தை நன்னா கேட்கும்படி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்பொழுதே நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டி இருக்க, அனுகிரகத்துக்கு பதிலாக நிகிரகம் பண்ணிட்டு இருக்காளே, இது என்ன நியாயம், தப்பு இல்லையா? இதுதான் எல்லோரும் நினைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆனால் இங்கே ஒன்று கவனிக்கணும், மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் என்னைக்கு பிறந்தானோ அதிலிருந்து ஆரம்பிச்சு என்னைக்கு அவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகிறானோ அது வரைக்கும் அவனுக்கு என்னென்ன, அவனுக்கு கர்மான்னு இருக்கு, கர்ம பலத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும், கர்ம பலத்தை விட முடியாது. ஏன்னா அதுதான் கர்மாவனுடைய ஸ்வரூபம். அது என்ன பண்ணும், கஹனா கர்மனோ கதி. இது இப்படி அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. கர்மா எல்லோருக்கும் உண்டு. சன்னியாசிகளாக மாறினா அப்போ கர்மா இல்லையோ? அவளுக்கும் தலைவலி கதவலி வருமா வராதா? நாம் எப்படி நினைக்கிறோமோ நமக்கு வரக்கூடியதான சரீரத்தில் இருக்கிற உபாதைகள்லாம் அவளுக்கும் வரலாம். அவளும் மனுஷியாள் தான். ஆனால் விவகாரம் என்ன, நம்மளை விட வசதியாக இருக்க மாதிரி காணப்படுகிறார். நீங்கள் கல்பிச்சுத்தினால் கிரகஸ்தன் எப்படியோ அப்படித்தான் சன்னியாசி. இவனுக்கும் சில கட்டங்கள் இருக்கு, அவருக்கும் சில கட்டங்கள் இருக்கு. இவர் காலமே எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பாபம் வந்து சேரும். அதே போல ஓங்காரம் அவர் ஜபிக்கலை என்றால் அவளுக்கு பாபம்னு இல்லை, மகாபாபம். என்ன பண்ணுறது, இப்படி அவாவாலும் அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்ததான கர்மாக்களை விதிகளை அனுஷ்டானம் பண்ணணும். ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வேறு, கிரகஸ்தனுக்கு ஞானம் வந்தாலோ அல்லது யதீஸ்வரர்களுக்கு ஞானம் வந்தாலோ, ஞானம் வந்த பிறகு இது ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஞானம், அபரோக்ஷ ஞானம் வருவதற்கு முன்னால் எல்லோரும் முயற்சி பண்ணித்தான் ஆகணும். ஸோ மனுஷன் எப்படி இருக்கான் சார், அவன் பிராரப்த கர்மாவனால் கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த பிராரப்த கர்மா அதனுடைய பலத்தை கொடுக்காமல் விடாது. என்றைக்கோ நீங்கள் பண்ணலே அது பழுக்க தொடங்கிட்டு, எப்போ பழுக்க தொடங்கிடுத்தோ அதனுடைய பலமாக தான் நம்ம அனுபவிச்சுத்தான் ஆகணும். யாராக இருந்தாலும் பணக்காரனோ ஏழையோ ஆணோ பெண்ணோ குழந்தையோ வயசானவரோ எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த பிராரப்த கர்மாவில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கிற காலத்தில் இருந்த பிராரப்த கர்மா கொஞ்சம் நன்னாக இருந்தது, அதில் புண்ணியம் ஜாஸ்தியாக இருந்தது, பாபமானது குறைச்சலாக இருந்தது. இந்த புண்ணியம் ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் உங்களுக்கு என்னாச்சுன்னா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வயசில் இந்த பக்கம் திரும்பியிருக்கு. சில பேர் 30-40 திரும்பலாம், சில பேர் 60 திரும்பலாம், சில பேர் 90 வந்தாலும் திரும்பலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் பாபங்கள் இருந்த போதிலும் புண்ணிய கர்மாவும் இருக்கு. இந்த புண்ணிய கர்மா எப்படிப்பட்டதான புண்ணிய கர்மா தெரியுமோன்னா, பலத்தை எதிர்பாராத இருந்ததான புண்ணிய கர்மா. இந்த புண்ணிய கர்மாவை செய்யும் பொழுது தாங்கள் பலத்தை எதிர்பாராமல் செஞ்சுருக்கள். ஏன் அதுவும் தெரியாது. சாஸ்திரம் வாசித்தா உங்களுக்கு தெரிஞ்சது, பலத்தை எதிர்பாராத பண்ணினதான புண்ணிய கர்மா மிக சிறந்தது. அப்படி எப்போ தெரியும், இப்போ தான் தெரியும். சின்ன வயசுலாம் என்ன, பரீட்சையில் நல்ல மார்க் வரணும், நான் ஏதாவது தப்பு எழுதுன்னா அதெல்லாம் அவர் கண்ணில் விழப்படாது, திருத்திரா கண்ணல் இப்படியெல்லாம் நினச்சிருந்தேன், அனுமார் கோவில் சுத்தினேள் இல்லையா, சகஜம். அது ஒன்றும் இல்லை, ஏன்னா அப்போ பக்தி வந்திருக்கு. நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் வந்துன்னா உனக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு பிள்ளையாருக்கு சொன்னார். பிள்ளையாருக்கு தேங்காய் இஷ்டமோ, அவர்கிட்ட தேங்காய் இல்லையோ, என்னடா என்ன விவகாரம்னு. நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும்னு பகவான்கிட்ட வேண்டி கொண்டிருந்தோம். அப்படி தாங்கள் வேண்டிண்டு பண்ணினதான கர்மாக்கள்லாம் அதை அந்தந்த பலத்தை கொடுத்துடுத்து, அதோட சரியாயி. இப்படி நல்ல காரியத்தை பண்ணி பண்ணி என்னாச்சு அப்படின்னு, இந்த கோவிலுக்கு போகிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டுருக்கா, போய்ட்டு பகவானை பார்த்துட்டு வர்றது. முதல்ல வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டுருந்ததா, சில நாள் ஆன பிறகு என்னாச்சுன்னார், போகிறாவா தான் ஒரு மெக்கானிக்கலாக தான் போகிறான், வரணும் பக்தியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, மெக்கானிக்கலாக போகிறா, பகவானை பார்க்குறார், கன்னத்தில் போட்டுக்கிறார், கற்பூரத்தை எடுத்துக்கிறார், கொடுத்ததான குங்குமம் விபூதி இருந்தால் அதை இட்டுக்கிறார். இப்போ என்னாச்சுன்னு ஏன் கோயிலுக்கு போனேன்னு கேட்டு பாருங்க, ரொம்ப பேருக்கு தெரியுது. முதல்ல வந்து அனுமாரை சுற்றணும், சுப்பிரமணிய சுவாமி சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு போயிட்டு இருந்தாள். இப்போ என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆன பிறகு அது வழக்கமாகிடுது, சுவாமியை போய் பார்க்கணும், பிரதோஷத்தில் சுவாமியை பார்க்கணும், நம்ம கலந்துக்கணும், நம்மளால் முடிஞ்சது சகாயம் பண்ணணும். இது பண்ணினா நமக்கு என்ன வருதுன்னு, வரது வரட்டுமே, என்னாச்சே வரது வரட்டுமேங்கிறான தெரியல, இது வரணும்னு சொல்லலை. இப்போ இந்த கர்மா அபியாசத்தினால என்னாச்சு, கர்மா பண்ணி பண்ணி இருக்கக்கூடியதான அபியாசத்தினால அது பலம் இல்லை, எதிர்பாராமலேயே பண்ண தொடங்கிட்டே நீங்கள். இப்படி பண்ணுறதுனால என்னாச்சு, கர்மாவுக்கு தான் பலம் வேணுமே, கர்மாவை பண்ணுற வரைக்கும் தான் உமக்கு சுவாதந்திரம். ஒன்ஸ் கர்மாவை பண்ணியாச்சுன்னா அந்த பலம் உங்களுக்கு வந்தாகடும். பகவான் என்ன பண்ணுறார், நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா, யாருக்கும் நான் புண்ணியத்தையும் எடுத்துக்கிறது கொடுக்கறதில்லை, பாபத்தையும் எடுத்துக்கொள்றது இல்லை. அவாவ படிற செயலானது அவளுக்கு கொடுக்கறது. ஸோ இந்த செயல் என்ன பண்ணிட்டு அப்படின்னா சித்த சுத்தியை கொடுத்துடுது. பலத்தை எதிர்பார்க்கல, அவன் எது வேணும்னு கேட்கலையோ அதை கொடுத்தா அவன் வருத்தப்படுவான். உங்கள் ஆத்துக்கு கொண்டு வந்து ஒரு 100 பசுமாடை கட்டிவிட்டான்னு வச்சுங்களேன், அதை பராமரிசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் எதுவும் வச்சுருக்கு. காலம்பிறந்து ஒரு ஸ்கூட்டரையும் மோட்டர் சைக்கிளையும் தொடக்கிறதுக்கே இதனால் முடியலை. 100 பசுமாட்டை இருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் பசுமாட்டை நான் குளிப்பாட்டை தான் இருப்பாமா, முடியாது. நம்ம என்னமோ நினைக்கிறோமே தவிர ரொம்ப கட்டமான விவகாரம். ஆகையால் பகவான் என்ன பண்ணுறார், எது அவனுக்கு ரொம்ப நல்லதோ அது அவனுக்கு கொடுக்குறார், எது ஹிதமோ அது கொடுக்குறார். உலகத்தில் ஹிதமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னேன்னா சித்த சுத்தி தான். இருக்கிற பரையந்த மனசுக்கு சந்தோஷமாக இருக்கணும், மனசில் கவலை இல்லாமல் இருக்கணும், இப்படிப்பட்டதான சித்த சுத்தியை கொடுக்குறார். சில பேர் கேட்குறா, சித்த சுத்தின்னு சொல்லுன்றிருக்கல எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, இது தர்மாமீட்டர் மாதிரி ஏதாவது மீட்டர் வச்சுக்க முடியுமா இல்லையே? ஏன் தெரியுமா, நான் இதுபோல் மீட்டர்னால அறியக்கூடியதான பதார்த்தமாக இருந்தால் அது சூக்ஷ்மமாக இருக்காது, ஸ்தூலமாக இருக்கும். இந்த மனசும் அத்தியந்த சூக்ஷ்மமாக இருக்க, அத்தியந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான மனசுனுடைய ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்கள் மனசே பார்க்கலை, அதனால மன சௌக்கியமாக இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்கள் பார்க்க முடியும், முடியாது. ஆகையால் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் சொல்லணுமா இல்லையா, எப்பொழுது உங்களுடைய மனசானது வேதாந்தம் பக்கம் திரும்புறதோ அப்போ சொல்லுங்க சித்த சுத்தி வந்தாச்சு. ஸோ சித்த சுத்தி வந்ததுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டாலேயானால் இது, இப்படி சித்த சுத்தி வந்ததா, உங்கள் முயற்சி அதிகமாக இருக்கா, அந்த முயற்சியானது எப்படி வந்திருக்க, பரோட்ச ஞானமாக வரும்படி பண்ணித்து. ஆனால் நீங்கள் சில பாபங்கள் பண்ணியிருந்தால் அப்போ என்ன பண்ணணும் தெரியுமோ, அந்த பாபத்தினுடைய பலத்தையும் நம்ம அனுபவிக்கணும். புண்ணியத்தினுடைய பலமானது உங்களுக்கு சித்தசுத்தி கிடச்சது, அந்த சித்தசுத்தி இல்லையினாலேயே வேதாந்தத்தை வாசிச்சிருந்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலத்தை கிடைக்கும், அபரோட்ச ஞானம் வரும். ஆனால் இன்பிட்வீன் மகாபாபங்கள் வந்தாச்சுன்னா அதனுடைய பலத்தை அனுபவிக்கணுமா வேண்டாமா? முதல்லையே சொல்லிட்டேன், கர்மாவை பண்ணுற வரைக்கும் தான் உங்களுடைய சுரூபம், கர்மாவை பண்ணி முடிச்சாச்சுன்னா அதனுடைய பலம் அது கொடுத்து தான் ஆகும். அப்போ என்ன பண்ணுறது, அப்போ என்ன பண்ணுவாளாம் அம்பாள், அப்படிப்பட்டவாளும் மகாமாயா அப்ரயச்சதி, மகாமாயானது மோகத்தை உண்டு பண்ணிவிடும். மோகத்தை உண்டு பண்ணித்தினையனால் என்ன பண்ணணும், நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும் எனக்குடையதான எண்ணங்களும் வந்துடும். அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு வேதாந்தம் வந்தாச்சு, நன்றாக வந்தாச்சு அப்படின்னு எண்ணம் ஏற்படுமா, அதை மறுபடியும் இந்த சம்சார சமுத்திரத்தில் தள்ளிவிடும். இவ்வளோ தூரம் கட்டுப்பட்டு வந்தேனே, எத்தனையோ ஜென்மாக்களில் பண்ணியிருந்தான புண்ணிய கர்மாவனுடைய வாயிலாக எனக்கு வந்து வேதாந்தம் கேட்கும்படியும் பரோட்ச ஞானம் வரும்படியும் சித்தசுத்தியும் வரும்படியும் பண்ணி ஆச்சு, திருப்பியும் மறுபடியும் சம்சாரத்திலேயே என்னை தள்ளிவிடுறலையே, மோகத்தையே உண்டு பண்ணுறாளே அம்பாள், ஏன் இப்படி அப்படின்னு கேட்க. இது கேள்வி, பதில் என்ன தெரியுமோண்ணா, அம்பாள் மோகத்தில் உங்களை தள்ளினா சந்தேகம் இல்லை, ஏன் தள்ளினா, உங்கள் பாபகர்மா அப்படி இருக்கு, பாபம் இருக்குன்னு மறுபடியும் சம்சாரத்தில் தள்ளினா என்ன லாபம்னு நீங்கள் கேட்குற பாருங்க. இந்த கிரகஸ்தாசிரமத்திலேயோ பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயோ இப்படி வந்ததையானால் பாபங்கள் மறுபடியும் நம்ம வேதாந்தத்தை கேட்க முடியாது போயிடுமோன்னு ரொம்ப பேருக்கு பயம். ஆனால் அப்படி இல்லை, என்ன பண்ணுறா தெரியுமோ, நான் மகாமாயா, இதுலேயே மகாமாயான்னு ஒன்று யோகமாயான்னு ஒன்று சாஸ்திரங்களில். மகாமாயா என்ன பண்ணுறது, அஞ்ஞானத்தை கொடுக்கறது, அஞ்ஞானத்தை வளரும்படி பண்ணுறது. யோகமாய என்ன பண்ணுறது, உங்களுடைய மனசானது வெளியில் ஓடும்படி பண்ணுறது, விக்ஷேபத்தை கொடுக்கறது யோகமாய. இந்த மகாமாயா பிரயச்சதைன்னு சொன்னோம் இல்லையோ, மகாமாய என்ன பண்ணுறா, நீங்கள் வேதாந்தத்து பக்கத்தில் போகும் பொழுது உங்களுடைய பாபத்தினால இடையூறு வரும்பொழுது அந்த இடையூறுகளானது உங்களுக்கு எப்படி நல்லதை பண்ணணுமோ அப்படி பண்ணிண்டே மறைக்கிறது. ஆத்ம தத்துவத்தை மறக்கிறது. ஆனால் என்னன்னால் வேதாந்தத்தை விட்டு விடாமல் இருக்கணும், வேதாந்தத்தை விடப்படாது இவன். ஆனால் என்னடன்னர், உலகத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்கள் அவனுடைய கர்மாவுக்கு தக்கவாறு அவன் அனுபவிக்கணும். உடம்பு சரியா இல்லை, என்ன பண்ணுவேன், வேதாந்தத்தை கேட்க முடியுமா? இல்லை. ஆனால் என்ன பண்ணுறா தெரியுமா, நான் வேதாந்தத்தை கேட்காத போனாலும் வேதாந்தத்தை படிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கொடுக்குறேன். நாம் இதை நன்னா படித்தா போல இல்லையே, திருப்பியும் ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்குறேன். சிரவணமானது நிறுத்தியாச்சு. சிரவணம் நிறுத்தினதுனால என்ன ஆகிடுது, மேலும் மேலும் தத்துவத்தை ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பம் நமக்கு இல்லை. சரி, மனசுக்கு கட்டமாகத்தான் இருக்கு. சில பேருக்கு என்னடான உத்தியோகத்தில் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டியதான் நிர்பந்தம் வந்துடும், என்ன பண்ணுவேன், அல்லது காது செவடாகும்படி பண்ணிவிடும். ரொம்ப சுமமில்லையா? அப்ப என்ன பண்றது, அம்பாள் என்ன பண்றாளா, இவனுக்கோ கர்ம பலத்தை அனுபவிக்கணும். கர்ம பலத்தை அனுபவிக்க கூடியதான சமயத்திலையும் இவனுக்கு வேதாந்தத்தை விட்டு போகாமல் அனுகிரகம் பண்றா. அதே சமயத்தில் இந்த கர்ம பலத்தை அனுபவிக்க வேண்டியதான நிலையும் பண்றா. இது இல்லாத போனால், அந்த மகாமாயானது இல்லாத போனால் என்னன்னா, மோகம் மட்டும்தான் இருக்கு. மோகம் மட்டும் இருந்தா மகாமாயானது நமக்கு வேலை செய்யாது. இப்போ என்னாச்சு, அம்பாளுடைய அனுகிரகம், நிகிரகமும் அனுகிரகமும் எப்படி, நிகிரகமானது கர்மபலத்தினால வந்தது, அனுகிரகமானது என்ன வந்தது, சிரவணம் பண்ணலை ஆனால் மற்ற காரியங்கள் அனுகிரகம் பண்ணி பண்ணுறது. சிரவணம் பண்ணுறதுன்னு சொல்கிறவர் இருக்கணும், நமக்கு நேரிடணும், அவர் சொல்லக்கூடியதான சமயமும் சரி, நமக்கு இதை வந்து சேரக்கூடியதான சமயமும் இருக்கணும். அதோடு மட்டும் இல்லை, அவர் சொல்கிற அந்த மெத்தட் இருக்கே அதை நமக்கு புரியணும், அதுவே பிடிக்கணும். சில பேருக்கு ஒரு விதமாக சொன்னால் பிடிக்கும், சில பேருக்கு இன்னொரு விதமாக சொன்னால் பிடிக்கும். சில பேர் வந்து வெறுமன லௌகிகமான விஷயங்களையே சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுவா, இது சிரிக்க சிரிக்க சில பேர் சொல்வா, சில பேர் சீரியஸாக சொல்வா. சீரியஸாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நமக்கு எப்படி அந்த மனசுக்கு ஹிதமாக இருக்கோ அது மாதிரி சொல்லி நமக்கு அதை ஏற்றுக்கொண்டு பண்ணணும். இவைகளெல்லாம் யார் பண்ணுறா, அப்பாடி அனுகிரகம் தான். அதான் மகாமாயா பிரயச்சதி. அந்த மகாமாயானது இப்படி மோகத்தோட மோக சம்சார மோகத்தில் தள்ளின போதிலும் இவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்குறான். இது முதல் ஸ்லோகம். ஞானினாமபி, அவள் ஞானியாக இருக்கட்டுமே, பரோட்ச ஞானியாக இருந்த போதிலும் அவளுடைய சேதாம்சி மனசை தேவி பகவதி ஹிசா இப்படிப்பட்டதான அம்பாளானவள் பலாதாக்கிருஷ்யா, அவன் ஏதோ நல்லதாக பண்ணிட்டு இருக்கான் அது பண்ணால் அதை இழுத்து மறுபடியும் என்ன, மோகாயா, மோகத்திற்காக மகாமாயா பிரயிற்சி. இந்த மகாமாய வந்து வெய்யப்படாது. ஏன்னா உங்களுக்கும் வேதாந்தத்துக்கும் குருக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை அழிக்க மாட்டாள். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போவே அபரோட்ச சாட்சா்காரம் வராமல் அந்த கர்மாவனுடைய பலத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி பண்ணுற. ஒன்ஸ் கர்மாவனுடைய பலத்தை அனுபவிச்சாச்சு, அப்போ என்னாச்சு, புண்ணியத்தோட சேர்ந்து எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆச்சோ அவ்வளோ டைம் முன்னாலேயே உட்கார வச்சு சீக்கிரமாக அபரோட்ச ஞானம் வரும்படி பண்ணுறேன். இப்போ விவகாரம் என்ன, நீங்களும் கிரகஸ்தாள் தானே, கிரகஸ்தாளாக இருக்கும்பொழுது துன்பம் வருமா வராதா? அப்பப்போ அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு துன்பம் வந்தால் போகிறோம்னு இல்லை, சம்சாரத்தில் இருக்கிறவாளுக்கு துன்பம் வந்தாலும் அது உங்களை பாரியாது, புத்திராதேஷ விகலேஷோ சகலேஷுவா அகமேவ விகல சகலோ வியா இது சித்தாக்கு. ஆத்தக்காரிக்கு உடம்பு சரியா இல்லை, பையனுக்கு உடம்பு சரியா இல்லை, பேரனுக்கு உடம்பு சரியா இல்லையேன்னு வந்தாலும் அது உங்களை தான் தாக்கணும். ஏதோ நம்ம பண்ணுறோமே தவிர, வீட்டுக்குள்ளே பொண்ணுக்கு சரியா இல்லை, உடம்பு சரியா இல்லை, என்னமோ கவலை வந்ததுன்னு அந்த கவலையை நீங்கள் தான் நினச்சிட்டுருக்கேள், அந்த பொண்ணு நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறேள், கவலைப்பட்டுண்டே இருக்கேள். இந்த கவலை வந்த போதிலும் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், இதே போல இது இருக்கட்டும் அப்படின்னு இதையோடு சேர்த்து வைக்கிறேன். சம்சாரத்தில் கவலைகளை கொடுப்பவளும் உங்கள் கர்மாவை அனுசரித்த அம்பாள் தான். அதே சமயத்தில் உங்களுக்கு க்ஷேமமும் கிடைக்கணும், சம்சாரத்தில் மறுபடியும் மோகமாக நீங்கள் விழுந்திருந்த போதிலும் அதிலிருந்து காப்பாற்றணும், அதற்காக காத்துன்னு இருக்காளாம். எப்போ எப்போ இவனுக்கு கர்மா கெட்ட கர்மா போகும் போகும்னு காத்துன்ருக்க. ஒன்ஸ் கெட்ட கர்மா போயிடுத்து அவனுக்கு வெகு சீக்கிரமாகவே பலம் வரும்படி அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு ஏழு ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகமாச்சு. இதுக்கப்புறம் இது முதல் அத்தியாயத்தில் இருந்துட்டு நான்காம் அத்தியாயத்தில் தேவதைகள்லாம் சேர்ந்து அம்பாவோட ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான சந்தர்ப்பத்தில் துர்கே ஸ்மிருதா ஹரசிபீதி மசேஷ ஜந்தோ அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. இதை நாளைக்கு பார்ப்போம். ஓம் சஹனவது சஹனவுனத்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாமதீ நமஸ்து.